වෙලාව දැන් පටන් ගන්න.
ගරු මූලාසනට මැතිතුමනි, සංචාරක ඉඩම් හා සංස්කෘතික අමාත්‍යාංශවල වැසිරියත් කතා කිරීමට අවස්ථාව ලැබීම ගැන තාමත්ම ස්තුතිවන්ත වෙනවා. අපි ඇත්තටම කනගාටු වෙනවා මේ අයවැය කාර්යක සභා අවස්ථාවල වැදගත් දේවල් කතා කරන්න තියෙද්දි අපි විශාල කාලයක් වැය කරනවා රණ්ඩු වෙන්න, වාද කරන්න, මඩ ගහ ගන්න. ඉතින් අපි බලාපොරොත්තු වෙනවා මේ දීලා තියෙන ඉතාමත්ම සීමිත වෙලාවෙන් ඒව ගැන කතා නොකර මේ වැය ශීර්ෂවලට අදාළ යම්කිසි කාරණයක් කතා කරන්න. දැන් අමාත්‍යාංශ තුනක් ගැන කතා කරන්න තිබුණාට ඇත්තටම මම හිතන්නේ තුනක් ගැන කතා කරන්න වෙලා තියෙනවා කියලා. ඒ නිසා මම සංචාරක විෂය ගැන විතරක් කතා කරන්න බලාපොරොත්තු වෙනවා. මම කනගාටු වෙනවා සංචාරක ඇමතිවරයා මෙතන නැති එක ගැන. දැන් මේ රජයේ පූර්ව කතන අනුව ගරු සභාපතිතුමනි, මේ වසරේ බලාපොරොත්තු වෙනවා සංචාරකයෝ මිලියන 1.4ක් 1.5ක් වගේ ප්‍රමාණය ලංකාවට පැමිණේවි කියලා. පහුගිය කාලයේ කොවිඩ් වසංගතය නිසා මිලියන 507ට කඩාවැටිච්ච 2021ේ සංචාරක ව්‍යාපාරේ ක්‍රමක්‍රමයෙන් නැගගෙන එනකොට ඒ ගැන අපි හැමෝම සන්තෝෂ වුණාට මම හිතන්නේ ලෝකයේ අනික් රටවල් දිහා බලන විට මේ ලංකාවට පැමිණෙන සංචාරකයන් ප්‍රමාණය ප්‍රමාණවත්ද කියන ප්‍රශ්නේ අපිට අහන්න වෙනවා. මොකද මුළු ලෝකෙ පුරාම අද මේ වන විට කොවිඩ් වසංගතයට පෙර තිබිච්ච තත්ත්වයට සංචාරක ව්‍යාපාරේ පැමිණ තිබෙනවා. විශේෂයෙන් මැද පෙරදිග වගේ රටවල් ගත්තම එදාට වඩා 20% විතරද වැඩි. නමුත් අද ලංකාවේ සංචාරක ව්‍යාපාරය තියෙන්නේ 2018 තිබිච්ච ප්‍රමාණයෙන් 50% 52% පමණ ප්‍රමාණයක. ඒ නිසා මම හිතන අපිට තව බොහෝ දෙයක් කරන්න තිබෙනවා කියලා මේ ක්ෂේත්‍රය සම්බන්ධයෙන්. මම මේ විෂය ගැන විශේෂයෙන්ම කතා කරන්න හිතුවේ මම සංචාරක ව්‍යාපාරයට සම්බන්ධ වෙලා හිටියා රජයේ නිලධාරියෙක් වශයෙන් 2011-2013 කාලේ සංචාරක මණ්ඩලයේ සභාපතිවරයා වශයෙන්. ඒ යුද්ධයෙන් පස්සේ ඒ කාලේ අපි සංචාරක ව්‍යාපාරය සම්බන්ධයෙන් වැඩ කරපු හැටි මම හිතනවා අද අපිට මේ රජුණත් පාඩමක් විදිහට ගන්නට පුළුවන් කියලා. යුද්ධයෙන් පස්සේ ගරු සභාපතිතුමනිත් අපි මුලින්ම කරපු දේ තමයි ඒ කාලේ පැවති වසරකට 104ක් පමණ වන සංචාරක ව්‍යාපාරයට ඉලක්කයක් ලබා දීම. ඒ වෙලාවේ හිටපු ජනාධිපතිතුමා ඉලක්කයක් ලබා දුන්නා 2016 වෙන විට මේ සංචාරක ව්‍යාපාරයේ 104 ඉසේ 125ට ගෙනියන්නට ඕනේ කියලා. මොකද අද අපි මේ සංචාර ව්‍යාපාරයේ කිසිම ඉලක්කයක් දකින්නේ නැහැ. අපි දකින්නේ මාසෙන් මාසෙට එන සංචාරකයන් ප්‍රමාණය වාර්තා කිරීම පමණයි. මොකද අපි මේ රටේ ගෙවුම් ශේෂය ඉංගේ පියවා ගන්නට සංචාරක ව්‍යාපාරයේ විශාල දෙයක් බලාපොරොත්තු වෙන වෙලාවේ මම හිතන රටට අත්‍යවශ්‍යම දෙයක් තමයි රජයේ දැන් කියන්නට මොකද්ද අපේ ඉලක්කය කියලා. එදා අපිට තිබුණා 5 අවුරුදු සැලැස්මක්. ඒ සැලැස්ම හදනකොට අපි ඉලක්කය සකස් කරගත්ත විතරක් නෙමෙයි අපි බැලුවා ඒ ඉලක්කයට යන්න අපි මොනවද කරන්න ඕනේ කියලා. අපි දැකපු පළවෙනිම කාරණය තමයි ඒ වෙලාවේ අපිට තිබිච්ච හෝටල් කාමර ප්‍රමාණය අඩුව. අපි දැක්කා යුද්ධයෙන් පස්සේ 2016 වෙන විට 125 සංචාරකව ගෙන්න ගන්නට නම් හෝටල් කාමර 45000ක් විතර අවශ්‍යයි. ඒත් ඒ වෙලාවේ තිබුණු මේ කාමර ප්‍රමාණය දිහා බැලුවාම කාමර 22500ක්. අවුරුදු 4ක් තුල ගොඩනගන්නට ඕනේ කියලා අපි තේරුම් ගත්තොත් ඒ නිසා අපි ඊළඟට සැලසුම් කරේ ඒ කාමර හදන්නේ කොහොමද කියලා. මට මතකයි අපි සංචාරක අමාත්‍යාංශය තුල සංචාරක මණ්ඩලය තුල ඒ වෙලාවේ වන් ස්ටොප් ෂොප් යුනිට් එකක් ඇදුවා. සංචාරක හෝටල් සඳහා අනුමැතිය ලබා දෙන්න. ඔවුන්ගේ ප්‍රශ්න විසඳන්න. ඒ විදිහට තමයි අපි හෝටල් කාමර සෑදීම වේගවත් කරන්න ඒ වෙලාවේ කටයුතු කරේ. ඒ වගේම මම ඒ වෙලාවේ කියපු දෙයක් තමයි අපි මේ සංචාරකයන් පැමිණීම 104.25ට වැඩි කරගන්න බලාපොරොත්තු වෙනවා අවුරුදු 5ක් තුල අපි බලන්න ඕනේ කොහෙන්ද අපිට සංචාරකව ගෙන්නන්න පුළුවන් කියලා. ඒ වෙලාවේ අපේ රටේ වැඩිම සංචාරකයෝ ආවේ යුරෝපෙන්. Now Europe was going through a recession. So we could clearly see that there was no way we could have achieved these numbers by focusing only on Europe. So therefore I advise, look at the countries where tourism is growing. We saw India was growing. We saw Middle East was growing. We saw Russia was growing. We saw China was growing. ඒ නිසා අපි අවවාද කරා ඒ වෙලාවේ අපේ සංචාරක ශ්‍රේෂ්ඨ මේ රටවල් දිහා බලන්න කියලා. ඒ රටවල් දිහා බලන්න කිව්ව විතරක් නෙමෙයි අපේ රටවලට කට්ටි ඇරියා කොහොමද කියලා බැලුවා. ඒ වගේම මේ රටවලට දෙන ගුවන් පහසුකම් වැඩි කරා විශාල වැඩ කොටසක් කරා. ඒ නිසා තමයි ගරු සභාපතිතුමනි අද ලංකාවේ සංචාරකයන් පැමිණි දිහා බැලුවම අපිට පේනවා මේ ඉන්දියාව, රුසියාව, චීනය, මැද පෙරදිගේ රටවල් ඉතාමත් ඉහළ මට්ටමකට පැමිණලා තිනවා ලංකාවට සංචාරකයන් පැමිණිමින්. ඒ තමයි සැලසුමක් ඇතුව වැඩ කරාම වෙන විදිහ. දෙවෙනි කාරණේ තමයි අපි සංචාරක ව්‍යාපාරය ගැන කතා කරන විට රටකට ඉතාමත් වැදගත් දෙයක් තමයි තේමාවක් තියෙන්න ඕන කියන එක. දැන් ලෝකයේ අනික් රටවල් දිහා බැලුවම අපි දන්නවා ඒ රටවල් කොහොමද සංචාරක ව්‍යාපාරය බ්‍රෑන්ඩ් කරලා තියෙන්නේ කියලා. Let me tell you couple of branding themes used by other countries. Incredible India, Malaysia, Truly Asia, Amazing Thailand, There's Nothing Like Australia, Inspired by Iceland. මේ විදිහට තමයි අනික් රටවල් තමුන්ගේ රටට යම්කිසි තේමාවක් තෝරාගෙන දශක ගණනාවක් තිස්සේ ඒ තේමාවම තියාගෙන ඒ රට ප්‍රවර්ධනය කරන්නේ. දැන් ලංකාවේ අවාසනාවකට වගේ අපිට තේමාවන් ඉඳලා හිටලා හදාගෙන තියෙනවා. හැබැයි කවදාවත් අවුරුදු දෙක තුනකට වඩා ඒ තේමාව පවත්වාගෙන යන්නේ නැහැ. මට මතකයි ලංකාවේ තිබුණා ශ්‍රී ලංකා ලෑන්ඩ් ලයික් නෝ අද, ස්මෝල් මිරකල්, recently we had so Sri Lanka. හැබැයි මේ එකම එකක්වත් අපි අවුරුදු දෙක තුනකට වඩා ඉස්සරහට ගෙනිච්චේ නැහැ. ඒව හදන්න අපි කෝටි ගණන් වියදම් කරලා තිබ්බා. හැබැයි වෙන ප්‍රොජෙක්ට් එකක් අරන් තිබුණේ නැහැ. මම 2010 සංචාරක මණ්ඩලයේ සභාපතිවරයා වශයෙන් පත් වුණාම ඒ වෙලාවේ මොනම තේමාවකත් ලංකාවට තිබුණ නැහැ යුද්ධෙන් පස්සේ. ඒ නිසා මම තීරණය කරා ලංකාවට තේමාවක් හදා ගන්න ඕන කියලා. හැබැයි අපි වෙන සත පහකට වියදම් කරේ නැහැ. අපි කරේ ලෝක සංචාරක සංවිධානයේ කතා කරලා ඒ උපදේශකව ගෙන්නගෙන අපේ හිටපු උපදේශකව මේ රටේ පාවිච්චි කරලා අපි හදුවා තේමාව රිෆ්‍රෙෂින්ග්ලි ශ්‍රී ලංකා වොන්ඩර් ඔෆ් ඒෂියා කියලා. ඒ වෙලාව අපිට ලංකාවේ සුප්‍රකට ඇඩ්වර්ටයිසින් ඒජන්සි එකකින් නොමිලේ ලෝගෝ හදලා දුන්න සමහරට ඔබ සමහර අයට තාමත් මතක ඇති. ඒක ගුවාක් ලංකාවේ පාවිච්චි වුණොත් රිෆ්‍රෙෂින් ශ්‍රී ලංකා ලෝගෝ එක. හැබැයි මේ 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 කැම්පේන් එකට පිටිපස්සේ කතන්දරයක් තිබුණා. ඒක අපි දන්න ලංකාවේ ශ්‍රී ලංකා කියන නමේ අකුරු අටක් තියෙනවා. ඒ වගේම අපි දන්න ලංකාවේ සංචාරක ආකර්ෂණ දිහා බැලුවම විශාල විවිධත්වයක් තියෙනවා. ඒ නිසා අපි කරේ මේ අකුරු අටට ගැළපෙන විදිහට වර්ග අටක සංචාරක ආකර්ෂණ ප්‍රචාරණය කරන්න ඕන කියලා අපි තීරණය කරා. අපි දන්නවා මාලදිවයිනට ගියොත් සංචාරවල තියෙන්නේ වෙරළ විතරයි. ඊජිප්තුවට ගියොත් තියෙන්නේ පුරාවස්තු විතරයි. කෙන්‍යාවට ගියොත් තියෙන්නේ සත්තු විතරයි. නමුත් ලංකාවට විශාල විවිධත්වයක් තියෙනවා. ඒ නිසා අපි මේ තෝරාගත්ත ශ්‍රේෂ්ඨ අට තමයි වෙරළ, ක්‍රීඩා, පුරාවස්තු, ආයුර්වේද, ස්වාභාවික සුන්දරත්වය, වනජීවීන්, සංස්කෘතිය, කලාව සහ උත්සව කියන අංශ අටට වෙන් කරලා තමයි අපි මේ රිෆ්‍රෙෂින් ශ්‍රී ලංකා කියන
විනාඩි දෙකක කාලයක් තියෙනවා
පාවිච්චි කරේ. ඉතින් ඒ වෙලාව අපි ශ්‍රී ලංකා ටුවරිසම් ස්ට්‍රැටජි කියලා උපාය මාර්ග සැලසුමක් ඉදිරිපත් කරා. මේ උපාය මාර්ග සැලසුම මොනතරම් හොඳට සකස් කරලා තිබද කියලා කියනනම් ඊට අවුරුදු 3කට පස්සේ ලෝක සංචාරක සංවිධානයෙන් පළ කරා 2017-2015 කියන කාලවල ලෝකේ හොඳම සංචාරක ස්ට්‍රැටජිස් ද බෙස්ට් ටුවරිසම් ස්ට්‍රැටජි කියලා පොතක් මේකේ ලංකාවේ අපි හදපු මේ ස්ට්‍රැටජි ගැන කතා කරලා තියෙනවා. නැත් අවාසනාවකට වගේ ලංකාවේ හැමදාම කරනවා වගේ මම ගියට පස්සේ ඊළඟට ආපු සභාපතිවරයා ඊළඟට ආපු ඇමතිවරයා ඒක එතනින් එහාට ගෙනිච්චේ නැහැ. අලුතෙන් කෙනෙක් එනවා, අලුතෙන් දෙයක් පටන් ගන්නවා. මේක තමයි අපි හැමදාම කරේ. සෑම ශ්‍රේෂ්ඨකම අපේ තියෙන ප්‍රශ්නය මේක. දැන් අපි බට වැඩි වෙලාවක් නැති නිසා මම මේ සංචාර ව්‍යාපාරය ගැන කතා කරන්නේ නැවතත් අපේ ආර්ථිකයට මේක සම්බන්ධ කරොත්. අපි හැමතිස්සෙම කතා කරන දේ තමයි සංචාරක ව්‍යාපාරින් අපිට අවශ්‍ය කරන ආදායම හරියාකාරව ලැබෙන්නේ නැහැ කියන එක සභාපතිතුමනි. මොනතරම් සරල ප්‍රශ්නද බලන්න අපිට මේ විසඳා ගන්න බැරුව ඉන්නේ. අපි කියනවා මේ හෝටල් හිමියෝ ට්‍රැවල් ඒජන්ට්ස්ලා පිටරටවල බිස්නස් තියාගෙන ආදායම් තියාගෙන ලංකාවට ගියන්නේ නැහැ කියලා. නමුත් අපිට අද වෙනතුරු බැරි වෙලා තියෙනවා ලංකාවේ තියෙන සියලුම හෝටල් ටික එකිනෙකට සම්බන්ධ කරගන්න. තමුන්නාසලා දන්නවා පිටරටවලට යන අය වෙන රටකට ගියාම මොනතරම් පහසුවෙන් එයාපෝර්ට් එකට ගියාම ඒ රටේ තියෙන හෝටලයක කාමරයක් හොයාගන්න පුළුවන් කියලා එක කවුන්ටරෙකින්. මට මතකයි මම පුද්ගලික ආශ්‍රිත කාලේ මම සිංගප්පූරුවට යනවා, මම කවදාවත් හෝටලයක් බුක් කරලා ගියේ නැහැ. එයාපෝර්ට් එකට ගියා, එයාපෝර්ට් කවුන්ටරෙට ගියා, බලන්න පුළුවන් එදා දවසේ තියෙන හෝටල් කාමර ටික ඔක්කොම. අපිට සංචාරක මණ්ඩලය ලෝකෙ වටේ ඇවිදවිද ඉන්නේ නැතුව මෙන්න මේ වගේ දේවල් තමයි කරන්න ඕනේ. තාමත් අපිට බෑ මේ හෝටල් ටික ඔක්කොම සම්බන්ධීකරණය කරගන්න ඩිජිටල් ක්‍රමයකට. ඒ සම්බන්ධ කරගත්තා නම් කාටවත් දැ මේ ආදායම හංගන්න, මේ ආදායම අනිවාර්යයෙන්ම ලංකාවට ගෙන්නන්නට වෙනවා. ඊළඟ කාරණේ තමයි අපි සංචාරක ව්‍යාපාර ගැන කතා කරද්දී වැදගත්ම දෙයක් තමයි අපි මේ ප්‍රචාරණ විතරක් නෙවෙයි ලංකාවේ ප්‍රොඩක්ට් එක හදාගන්න. One minute. Last minute. One of the most important things in marketing is if you want to market something you have to have the product right. But how often do we concentrate on developing the product of Sri Lanka? Look at the ministers, look at the officials behind the box. What are they doing? They're more often than not are concentrating on the marketing aspect. But very rarely you travel the country and see how the product can be improved. Lankawe sancharakayanta thiyena prashna visadanna e aakarshana walata pahasukam laba denna e wasada avadane yomu nathiga thamai ada me sanchara vyapare ada thiyena tanin
awasan karanna mathuma
pradhana prashne kiyala kiyimin mai katha awasan karanna
bohoma stuti ilangata garu kulasingham dilipan mantrituma obathumata vinadi 6k kalayak thiyenawa
எங்களை மாதிரி அந்த புது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் சொல்லித்தாங்க. என்னென்னா நான் வியாழேந்திரன் கௌரவ ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து எங்களோட ஹொன்ரபிள் வீரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் கதிரையில் அமர்ந்திருந்த நேரம் தெரிவித்த நான் அவருடைய நேரத்தையும் எனக்கு ஒதுக்கி தர சொல்லி ஆனால் உங்களுக்கு போன் வந்ததாக சொல்லி அந்த நேரத்தை எனக்கு என்னிடமிருந்து பிரித்துள்ளீர்கள். சரி, பரவாயில்லை. மேன்மதிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களது வரவு செலவு திட்ட உரையில் முன்வைத்த இரண்டு விடயங்களில் முன்வைத்த விடயங்களில் முக்கிய விடயமாக நான் கருதுவது இந்த 20 லட்சம் மக்களுக்கு, அதாவது காணியற்ற மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம், மற்ற மக்களுக்கு காணி அனுமதி பத்திரம். இந்த விடயத்தை நாம் கருத்தில் எடுத்து சரிவர செய்தால் எமது வன்னி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் மிகுந்த பலனடைவார்கள். ஆனால் இந்த விடயத்தை செய்வதற்கு அங்குள்ள பிரதேச செயலகங்கள் எந்தளவு ஆக்கமும் ஊக்கமுமாக இருக்கிறது என்று சொன்னால் அது கேள்விக்குறிதான். இங்கு இருக்கக்கூடிய காணி அமைச்சினுடைய உயர் அதிகாரிகள் இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த காணி கிளை என்பது எமது பிரதேசங்களில், அதாவது அனைத்து பிரதேச செயலகங்களையும் நான் சொல்லவில்லை, குறிப்பிட்ட சில பிரதேச செயலகங்களில் காணி கிளை என்பது வதை முகாம்களாக செயல்படுகின்றன. மக்களுக்கு மிக மிக துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய காணி கிளை. அங்கு நீங்கள் அந்த காணி ஆவணங்களை அந்த மக்கள் அந்த பெட்டியில் வைத்து, பேக்கில் வைத்து, பராமரித்து, பாதுகாத்து அந்த ஆவணங்களை கையளித்த பிறகு 10 நாட்கள் கழித்து வாருங்கள் என்று சொன்னவுடன் 10 நாட்கள் கழித்து அந்த மக்கள் அங்கு சென்றால் அந்த காணி ஆவணத்தை அங்கு அப்பொழுதுதான் தேடுவார்கள். அங்கு அப்படியான ஒரு துன்பமான நிலை இந்த காணி திணைக்களங்களில் நடக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளே உங்கள் அமைச்சின் கீழ் வரக்கூடிய இந்த காணி சம்பந்தமான பிரச்சனையை நிச்சயம் கருத்தில் எடுங்கள். ஏற்கனவே நான் கௌரவ காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அவர்களுக்கு ஒரு முன்மொழிவை வைத்திருந்தனான், இந்த காணி கச்சேரி விடயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உதாரணமாக ஒரு காத்தார் சின்னக்குளம் என்கிற ஒரு கிராமத்தில் காணி கச்சேரி நடந்தால் ஒரு 4 வருடங்கள் கழித்து தான் மீண்டும் காணி கச்சேரி நடக்கிறது. அப்ப 4 வருடங்களுக்கு பிறகுதான், அடுத்த 4 வருடங்களுக்கு பிறகு இப்படி போனால் அந்த பிரதேசத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு காணி வழங்குவது மிக மிக கடினமாக இருக்கின்றது. இந்த விடயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கௌரவ அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டுதான் அவரும் அதுக்கு இணங்கி இருக்கின்றார். அதே போல ஒரு நகைப்பான விடயமும் ஒரு கவலையான விடயமும் கூட, அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்கள் இந்த வனையிலாக சம்பந்தப்பட்ட விடயத்தில் அதிக அக்கறை காட்டுவது அந்த காணிகளை தான் சுருட்டிக் கொள்வதற்காக என்று இங்கு எதிரணியில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இணைந்து கொழும்பில் இருக்கக்கூடிய அதி உயர் பீடங்களுக்கு கூட சென்று இந்த கீழ்த்தரமான வேலையை செய்திருக்கிறார்கள். அங்கிருந்து அந்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கூட தொலைபேசியில் வந்துள்ளது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கும் நீங்களும் அறிந்து கொள்ளுங்கள். உண்மையிலேயே ஒரு வேதனையான விடயம், இந்த காணிகளை நான் சுருட்டுவதற்காக இந்த மக்களுக்காக வழங்குவதென்று பொய் கூறி அந்த காணியை அபகரிக்க நினைக்கிறேன் என்று இங்கு இருக்கக்கூடிய கௌரவ காணி அமைச்சர் உட்பட இங்கு இருக்கக்கூடிய சக அதிகாரிகளை, உண்மையில் நான் இந்த ஜனாதிபதி அவர்களுடைய கருத்திட்டத்தை உண்மைப்படுத்துவதற்காக நான் இந்த கிராமமாக நான் சென்று வருகிறேன். அங்கு இந்த மக்களுக்கு 1 ஏக்கர் வயற்காணி, 1 ஏக்கர் மேட்டுக்காணியை வழங்குவதற்காகவே நான் சென்று வருகிறேன். இந்த வனையிலாகாவிடமிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய சகல காணிகளையும் காணி அமைச்சு கையில் எடுத்து அமைச்சர் ஊடாக, காணி ஆணையாளர் நாயகம் ஊடாக அந்த விடயங்களை எமது மக்களுக்கு பெற்றுத்தாருங்கள். நீங்கள் வழங்குங்கள். நீங்கள் முன்னின்று யாருக்கு காணி இல்லை, காணி எவருக்கு தேவை, எந்த நிறுவனங்களுக்கு தேவை, முதலீட்டாளர்களுக்கு தேவை, இதனை உங்களது மேற்பார்வையில் வழங்குங்கள். நான் எந்தவித காணியையோ திலீபன் எம்பி காணி பிடித்தார் என்று ஒரு நிரூபிக்கப்பட்ட செய்தியாக இருந்தால் நான் இதில் இருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன். இதைவிட கேவலமான விஷயம், இந்த 4 பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேவலமான கடினமான ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள். உண்மையில் மன வருத்தம் தக்க வேலை விடயம் இந்த விடயம். அதே போல
நன்றி,
நான் முடித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பிரதேச செயலகங்களில் இருக்கக்கூடிய சரி நன்றி அதே போல பிரதேச செயலகங்களில் அரை ஏக்கர் காணி பிடித்தால் அல்லது ஒரு ஏக்கர் காணியை ஆக்கிரமித்து அந்த கஷ்டப்பட்டவர் காடு வெட்டி மரம் வெட்டி பத்தையை துப்புரவு செய்து அந்த காணியில் பயிர் மேற்கொண்டால் இருக்கக்கூடிய சகல சட்டங்களும் அவர் மேல்தான் பாயும். ஆனால் 50 ஏக்கர் 60 ஏக்கர் காணியை பிடிப்பவர்களுக்கு அந்த சட்டங்கள் எல்லாம் எப்படி மாறும் என்று சொன்னால் அந்த காணியை அவருக்கே எப்படி நீண்ட கால குத்தையில் பெற்றுக் கொடுப்பது அல்லது அவருக்கு எப்படி கள்ள ஆவணத்தை போட்டுக் கொடுப்பது இப்படி அப்பப்பாட பேர்ல அம்மம்மாட பேர்ல என்று சொல்லி அந்த காணியை அவர்களுக்கு வழங்குவதற்கு சில அதிகாரிகள் துணை போகிறார்கள். ஆனால் இந்த 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் காணி வைத்திருப்பவர்கள் நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் தனி ஒரு நபர் 50 ஏக்கர் காணியை பிடிக்கின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடம் முறையிடுவார்கள். நான் சொன்னேன் 50 ஏக்கரை பிடித்தால் நீங்கள் 1/2 ஏக்கர் படி பிடிங்கள் அதுக்கும் தவறுதான் இதுக்கும் தவறுதான் என்று எமது மக்களுக்கு நான் சொல்லி அப்படி வேணுமென்றால் நான் காணியை பிடித்து பகிர்ந்தளித்திருக்கிறேன். உதாரணமாக காணி ஆணையாளர் வழங்கிய கடிதத்தை கூட பிரதேச செயலாளர்கள் சிலர் அங்கு செவிசாய்ப்பதில்லை. உதாரணமாக தட்டாங்குளம் என்கிற கிராமத்தில் 62 ஏக்கர் காணியை 62 குடும்பத்தினர் செய்து வந்தனர். அந்த காணியை அங்கு இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் அந்த காணியை பறித்து பணபலம் படைத்த அந்த பண முதலைக்கு வழங்குவதற்காக இந்த அதிகாரிகள் செயற்படுவது உண்மையில் வேதனைக்குரிய விடயம். நேரடியாக சென்று முடித்துக் கொள்கிறேன். அவைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே ஒரு நிமிடம் வேதனையான விடயம். காணி ஆணையாளர் நாயகத்திடம் நான் சென்று முறையிட்டு காணி ஆணையாளர் தகுந்த தீர்ப்பளித்த அந்த 62 குடும்பங்களுக்கும் வழங்குங்கள் என்று கடிதத்தை அனுப்பியும் கூட அங்கிருக்கக்கூடிய பிரதேச செயலாளர் அல்லது அந்த பதில் கடமையாற்றக்கூடிய பிரதேச செயலாளர் அந்த காணியை மக்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இல்லை. காணி ஆணையாளர் அனுப்பிய கடிதத்துக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்கள் அங்கு போகின்ற பொழுது எப்படியான ஒரு நிலை ஏற்படும் என்றதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொண்டு அமர்கிறேன். நன்றி.
பொம்ஸ்துதி இலங்கட்ட கரு ரிஷாத் பதூதீன் மந்திரித்துமா உபதுமாட வினாடி ஹத்தக காலத்தீனா.
பிஸ்மில்லா ரஹ்மானி ரஹீம். சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, முக்கியமான 3 அமைச்சுகளுடைய இந்த விவாதம், 2 அமைச்சர்களுக்கு கீழே உள்ள விஷயங்களிலே, குறிப்பாக எங்களுடைய விதுர விக்ரமநாயக்க கரு அமைச்சர் அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அவருடைய தந்தையோடு அவர் பிரதமராக இருந்த காலத்திலிருந்து நாங்கள் வேலை செய்திருக்கிறோம். எனவே அவர் இந்த பௌத்த, இந்து, இஸ்லாம், கத்தோலிக்க அமைச்சுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்றார். அவரிடத்திலே பல நேர்மைத்தன்மையை நாங்கள் தொடர்ந்து கண்டுகொண்டிருக்கிறோம். என்றாலும் அவரிடத்திலே ஒரு சில விஷயங்களை நான் சுட்டிக்காட்ட வேண்டும். மகர பிரதேசத்திலே 100 வருடங்களுக்கு மேலாக தொழுது கொண்டிருந்த மகர சிறைச்சாலைக்கு அண்மித்ததாக இருக்கின்ற அந்த பள்ளிவாசலை 2019 சஹரானுடைய குண்டுவெடிப்புக்கு பிறகு அந்த பள்ளிவாசலை மூடி வைத்திருக்கிறார்கள். அது சம்பந்தமாக இப்பொழுது கேட்கின்ற பொழுது அங்குள்ள சிறைச்சாலை நிர்வாகம் சொல்லுகிறார்கள், அந்த பள்ளிவாசலை திறந்தால் உள்ளே மத்ரவிய அதாவது போதைப் பொருட்கள் சிறைச்சாலைக்குள்ளே வந்துவிடும் என்று காரணம் சொல்லுவதாக இங்கு இருக்கின்ற நீதி அமைச்சர் அவர்கள் அண்மையிலே சொல்லியிருந்தார். எனவே இது அப்பட்டமான பொய், ஒரு இனவாதத்துடைய உச்சம். நான் கேள்விப்பட்டேன், அந்த பள்ளிவாசலுக்குள் வேறு மத பெரும்பான் அதாவது வேறு மத நடவடிக்கைகள் உள்ளே நடப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இது ஒரு கேவலமான விஷயம். இனிமே இந்த விஷயத்திலே கௌரவ அமைச்சர்கள் நீங்கள் தலையிட வேண்டும். முஸ்லீம் கலாச்சாரத்தினைக்கள பழிப்பாளர் பௌத்த அவரையும் இதிலே சம்பந்தப்படுத்தி சிறைச்சாலை ஆணையாளர் நாயகத்தை அழைத்து நீங்கள் தயவு செய்திலே இந்த பள்ளிவாசலை திறந்து விட வேண்டும் என்று அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதேபோல நோரலியா மாவட்டத்திலே முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வாழ்கிறார்கள். நோர்வூட் என்ற ஒரு ஒரு கிராமத்திலே 100 வருடம் பழமை வாய்ந்த பள்ளிவாசலிலே அங்கு ஏழை மக்கள் அங்கு இருப்பதனால் அந்த பள்ளி நிர்வாகத்தை செய்வதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் மேசி லங்கா என்ற ஒரு நிறுவனம் 5 வீடுகளை கட்டி கொடுத்தார்கள். அந்த வீடுகளை அங்கு கடமை செய்கின்ற மௌலவி அதே போல மத்தீன் அதே போல இன்னும் 3 வீடுகளை அங்குள்ள ஏழைகள் பயன்படுத்தி ஒரு வாடகையை கொடுத்தால் அந்த பள்ளிவாசலை முன்னெடுக்கலாம் என்று அங்குள்ள பிரதேச செயலாளர் என்ன செய்திருக்கிறார், அந்த பள்ளிவாசல் அந்த 5 வீடுகளையும் அரசகாணி என்று வழக்கு போட்டு வழக்கு போடுகின்ற பொழுது அந்த ஏழை மக்கள் நீதிமன்றத்திலே சென்று அவர்களால் வாதாடுவதற்கான எந்த சக்தியும் இல்லை, பணபலமும் இல்லை, அங்கு அந்த அளவுக்கு விஷயமுள்ள மக்களும் இல்லை. அந்த வழக்கிலே பிரதேச செயலாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். 100 வருஷமாக பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற ஒரு காணியிலே அந்த காணியில் 100 ஏக்கர் அல்ல, 1 ஏக்கர் அளவிலே அந்த காணியிலே, அந்த காணிக்குள்ளே 5 வீடுகள் அந்த பள்ளிவாசலுக்காக ஒரு வெளிநாட்டு நிறுவனம், ஒரு முஸ்லிம் நாடு அதற்கு உதவி செய்து இங்குள்ள ஒரு நிறுவனம் அதை கட்டி கொடுத்த பொழுது அதை பறித்தெடுப்பதற்காக வழக்கு போட்டு அதை அரசுடைமையாக்கி பிரதேச செயலகத்திலே வேலை செய்கின்ற பியோன்மாரை கொண்டு போய் அந்த வீடுகளிலே பலவந்தமாக குடியமர்த்தி இருக்கிறார். இந்த விஷயத்திலும் நீங்கள் முஸ்லிம் கலாச்சார திணைக்கள பணிப்பாளருக்கு வேண்டுகோள் விடுத்து வேணுமென்றால் அந்த பிரதேசத்துக்கு சென்று இந்த விஷயத்தை அங்குள்ள லேண்ட் ரிஃபார்ம் கமிஷனோடு பிரதேச செயலாளரோடு கதைத்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லுங்கள் என்று சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது சம்பந்தமாக நான் நோரலியா மாவட்ட டிசிசி சேர்மனுக்கு கடிதம் அனுப்பினேன். இது சம்பந்தமாக இவ்வாறான மோசமான நடவடிக்கையிலிருந்து பிரதேச செயலாளருக்கு டிசிசி ஒரு முடிவெடுத்து அந்த 1 ஏக்கர் காணியை 100 வருஷமாக பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற அந்த காணியை நீண்டகால குத்தகையை கொடுங்க, அந்த மக்களிடத்திலே பணம் இல்லாவிட்டால் நாங்களாவது பணம் சேர்த்து குத்தகையை கட்டுகிறோம் என்று நான் சொன்னேன். எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலதான் மதகுருமாருடைய பிரச்சனை, பௌத்த மதகுருமார், இந்து மதகுருமார், இஸ்லாமிய மதகுருமார், அதே போல கத்தோலிக்க மதகுருமார் எல்லோரும் ஒரு சம உரிமையோட கௌரவத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். அதிலே ஒரு சிலர் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். இந்த நாடு 2009 சமாதானம் ஏற்பட்ட பிறகு, இந்த நாட்டிலே யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் நினைத்தோம் இந்த நாடு ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக மாறும் என்று நினைத்தோம். உலகம் எல்லாம் இந்த நாட்டை தேடி வந்தது. 2010-11 பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் பார்த்தால் 7-8% ஜிடிபி குரோத் இருந்தது. ஏனைய நாடு இந்த சவுத் ஈஸ்டர்ன் ஏசியாவுக்குள்ளே நாங்கள் தான் முதல் நிலையில இருந்தோம். ஆனால் அந்த 2 வருடங்கள் போகவில்லை. அதற்குள்ளே இந்த நாட்டிலே ஞானசார சுவாமி அவர்கள் இன்னொரு அண்ண சுவாமிமார் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவு இனவாதத்தை கக்கியதனுடைய விளைவு இந்த நாடு இன்று பேங்க்ரஃப்ட் ஆகி வங்குரோத்து நிலைமைக்கு வந்து, கையேந்துகின்ற நிலைக்கு வந்து இன்று ஒவ்வொரு நாளும் 5000 பேருடைய மின்சார பட்டி, அதாவது கட்டணங்கள் கட்ட முடியாமல் மின்சாரம் துண்டிக்கப்படுகின்ற ஒரு மோசமான நாடாக மாறியிருக்கிறது. ஆயிரக்கணக்கானவருடைய வீடுகளுடைய ஓட்டமில் வெட்டப்படுகின்ற நாடாக மாறியிருக்கிறது. பசி 3 நேரம் சாப்பிட வேண்டியவர்கள் 1 நேரம் 2 நேரம் சாப்பிடுகின்ற நிலை, சிலர் பட்டினியால் வாடுகின்ற நிலை வந்திருக்கிறது. எனவே தயவு செய்து உங்களிடத்தில் அன்பாக கேட்கிறேன், இந்த மத தலைவர்களுடைய கோட் ஆஃப் கண்ட், அதாவது அவர்களுடைய ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறான பேசுகின்ற இவர்களுக்கிடையிலே இதை தடுப்பதற்காக உயர்மட்ட தலதா மாளிகையில் இருக்கின்ற மதகுருமார், அதே போல தந்திரிமலை போன்ற பெரிய மதகுருமார்களையும், அதே போல இஸ்லாமிய மதகுருமார், பௌத்த கத்தோலிக்க கார்டினல் போன்றவர்களை இணைத்து ஒரு கமிட்டியை போட்டு கீழ்மட்டத்தில் இருக்கின்ற சில்லறைத்தனமாக செயல்படுகின்ற மோசமான இனங்களுக்கிடையிலே, மதங்களுக்கிடையிலே நல்லுறவை சீரழிக்கின்ற இந்த மதகுருமார்களுக்கு எதிராக அந்தந்த மத தலைவர்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுடைய அமைச்சு அதற்கான ஒரு கட்டமைப்பை சட்ட ரீதியாக ஏற்படுத்த வேண்டும் என்று மிக அன்பாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் எங்களுடைய மட்டக்களப்பில் ஒரு தேர்தல் இருக்கிறார், அவர் அண்மையிலே பேசியிருந்தார், இந்த நாட்டிலே உள்ள தமிழர்களை எல்லாம் கத்தி எடுத்து வெட்டி வெட்டி கொலை செய்வேன் என்று பேசியிருந்தார். இது ஒரு நியாயமான பேச்சா என்று நான் கேட்கின்றேன். ஒரு தமிழ் சகோதரரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோடோ அல்லது ஒரு சிலரோடு ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இந்த நாட்டிலே வாழ்கின்ற அத்தனை தமிழர்களையும் நான் வெட்டி வெட்டி கொலை செய்வேன் என்று பேசுகிறார் என்றால் இதுவரை அவரை கைது செய்யவில்லை. ICCPR வழக்கு கீழே சின்ன சின்ன விஷயங்களுக்காக போட்டு மாசக்கணக்கிலே வருஷக்கணக்கிலே இணையவர்கள் இன்று சிறையிலே இன்னும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மதகுருவை ஒரு நிமிடம் கூட சிறையிலே அடைக்கவில்லை. இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். அதே போலதான் கால்நடை வளர்ப்புக்காக, அதாவது லேண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கின்ற விஷயங்களிலே கால்நடை வளர்ப்புக்காக மேய்ச்சல் தரவைகள் நானாட்டான் முசலி மடு மாந்தை, அதே போல செட்டிக்குளம் முல்லைத்தீவிலே, அதே போல வவுனியாவிலே பல பகுதிகளிலே கேட்டிருக்கிறோம். அதே போல அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணாமலையில் எல்லாம் இதே பிரச்சனை இருக்கிறது. அது சம்பந்தமாக ஏற்பாடுகளை காணி அமைச்சு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் பொத்துவில்லிலே சாராய கடை ஒன்று வந்துள்ளதாக, அதை உடனடியாக தடுத்து நிறுத்துமாறு அங்குள்ள அமைப்புகள் எங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அங்கு 200 மீட்டர் தூரத்திலே கோயில் இருக்கிறது, தேவாலயம் இருக்கிறது 200 மீட்டர் தூரத்திலே, பொத்துவில் ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது, அதே போல பௌத்த விகாரம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, பாலர் பாடசாலை இருக்கிறது, இதையெல்லாம் சுற்றி அருகிலே ஒரு சாராய கடை வருகிறது. இவ்வாறு சாராய கடை வருகிறது என்றால் இவ்வளவு பஞ்சத்திலே நாடு இருக்கின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதாவது சாராயத்துக்காக ஒரு பெரிய
தொகையை
நிலை வரும். எனவே தயவு செய்து அது ஒரு சுற்றுலா பயண ஏரியாவா இருந்தாலும் அங்கு கொஞ்சம் தள்ளி அஞ்சு கடை அதாவது சாராய கடைகளுக்கு மேலே அங்கு இருக்கிறது. எனவே அரசாங்கத்திடத்தில் கேட்கிறோம், தயவு செய்து அந்த சாராய கடையுடைய பெர்மிட்டை நிறுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போலதான் ஒரு நிமிஷத்தில் முடிச்சுக்கோம். ஓ, அந்த அரசாங்கம் தற்பொழுது பார் கொடுக்கிற வேலையை செய்கிறார்கள். தயவு செய்து அரசாங்கம் அந்த விஷயத்திலே கவனம் செலுத்தி தயவு செய்து நாட்டை நாசத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சாராயத்துக்கு கொடுக்காமல் இந்த நாட்டு பொருளாதாரத்தை கல்விக்காக அதாவது விவசாயத்துக்காக சுகாதாரத்துக்காக செலவழிக்கின்ற மக்களாக மக்களை மாற்றுங்கள் என்று கேட்பதோடு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரவுனியா திலீபன் அவர்கள் மனம் நொந்து பேசினார். அவர் வவுனியா மாவட்டத்திலே டிசிபி சேர்மனாக இருந்து இந்த காணிகளை விடுவிப்பதற்காக பல ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்கிறார். அவருக்கு இந்த இடத்திலே நான் பாராட்டுகளை தெரிவிப்பதோடு அதே போல எதிர்காலத்தில் நீங்கள் எடுக்கின்ற நல்ல நடவடிக்கைகளுக்கு எங்களுடைய அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி உங்களுக்கு உதவி செய்வோம் என்பதையும் நான் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இந்த நாட்டிலே மாறி மாறிய ஆட்சியாளர்களும் எதிர்கட்சியும் இந்த நாட்டை நாசப்படுத்துகின்ற பணியில் இருந்து ஒதுங்கி நாட்டை பற்றி சிந்திக்கின்ற அரசியல் கதிரைகளை மாத்திரம் சூடாக்குவதற்காக அல்லது அரசியல் கதிரைகளிலே அமர வேண்டும் என்பதற்காக சிந்திக்காமல் இந்த நாட்டுடைய சுற்றுலாத்துறை என்பது இந்த நாட்டிலே எவ்வளவு அழகான வளமான பூமி இருக்கிறது, இதை மேம்படுத்துவதாக இருந்தால் எத்தனையோ பல திட்டங்களை வகுத்து இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முடியும். ஒரு சுற்றுலா பயணி அரபு புத்தகத்தை கொண்டு வந்து இங்கு வர முடியாது. ஒரு கட்டாரிலே இருந்து வருகின்ற அரபி இங்கு நிறைய பணத்தை செலவழிப்பார்கள். மத்திய கிழக்கிலிருந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் நிறைய பணத்தை செலவழிப்பார்கள். மேற்கத்திய நாடுகளை போன்றல்ல, ஆனால் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஒரு கடிதத்தை கொடுத்து வச்சிருக்கிறார் கஸ்டம்ஸ்லே, அரபு புத்தகங்களை கொண்டு வர முடியாது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியுடைய அனுமதி இல்லாமல். ஒரு புத்தகம் வாசிப்பதற்காக அரபு புத்தகத்தை 54 நாடுகள் முஸ்லிம் நாடுகள் இருக்கிறது. ஒரு அரபி புத்தகத்தை இலங்கைக்கு ஒரு சுற்றுலா பயணி கொண்டு வருவாராக இருந்தால் அவருடைய புத்தகத்தை ஏர்போர்ட்டிலே வைத்து பறிக்கிறார்கள். இது என்ன நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம். எனவே தயவு செய்து இந்த நிலையெல்லாம் மாறுவதற்கு இந்த நாட்டுடைய ஜனாதிபதி
கரு காரகசபா சபாபதிமணி கரு இஷாட் பதூர்தீன் மந்திரிதுமா அதஹஸ் தேகாக் பிரஷ்னவாசி இதிரிபாத் கலா எகாக் தமாய் மகார பந்தனாகாரே முஸ்லீம் பள்ளிய அனைக்கத்தக்க தமாய் நோவுட் முஸ்லீம் பள்ளிய நோவுட் முஸ்லீம் பள்ளியே வார்த்தாவா கப்பி மேவன விட்டு முஸ்லீம் கட்டு டிபார்ட்மெண்ட்டும் இல்லா தீனோ ஏ வார்த்தாவில் எப்படி விகச இதிரி கட்டு தூக்கிறான் ஹேபாய் தென் கெட்டலு ஆக் தீனே கரு காரகசபா சபாபதி துமணி நீதியை எதிரே தீர்ப்பு பிரச்சனை பாவட்ட மிக பத்தில தீரும் கெசே உவா தப் பலன்னா பிராதேசிய லேக்கம் துமத்த கதாகல்ல யம் சகனையா கிளபாகாடு ஏ எக்கம மகார முஸ்லீம் பள்ளிய சம்பந்தவில் பந்தனாகார டிபார்ட்மெண்ட் தோத்தேக்க சாகச்சா கல்ல அப்படி பலமும் இப்பள்ளியை கட்டியது நெவத்த ஆரம்பிக்கிறான் இலங்கை காரணிய தமாய் உபத்துமா மத்து கருப்பு கரு காரகசபா சபாபதி துமணி மே ஆகமிக சங்கிந்தியாவ சகா ஆகமிக நாயக்கியான் பிலிமத ஏவ விகூர்த்திக்கிறான் விவேச்சனைக்கிறான் அப்படி இடதே நீ வாட்ட தங்க நீதி ஹதாகினே ஆனோம் ஏ வகையம தமாய் கிசிம கெனக்கூட கிசிம ஐத்தியாக்னா கிசிம ஆகமக்க ஆகமக் நிசா ஆகம அதஹான் நிசா ஏ ஆயிட்ட ஹிம்சா கிரிமட்ட ஹோ வாச்சிக வேவா சைத்தசிக வேவா காய்க வேவா கிசிது ஆகாரக ஹிம்சா வக்கறான் தென்னவே ஏ பிலிமதுவா தே மேவனக்கூட கேபினட் அனுமதி லபில தீனோ மே திக்கேம் திக்க வெண்வெண்ம நீதி மாலாவக் சம்பாதனை வெமின் பவதினோம்
ஓம் ஸ்தூதி திலீபன் மந்திரிதுமா
அதாவது மக்களுக்கு காணி வழங்கக்கூடாது என்று சொல்லி எனக்கு முதுகில் குத்தக்கூடிய எம்பிமார்களுக்கு மத்தியில் எனது பயணத்துக்கு வலிச்சேர்க்கும் முகமாக கருத்து தெரிவித்த கௌரவ முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அவர்களுக்கு இந்த இடத்தில் நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்.
விசேஷம் அது ஒபுத்துமாக்கு விஷய கதாக்கணவஸ்தாவே பார்லிமெண்ட் ரெண்டி சிட்டியும் கண்ணா ஸ்தூதிவந்தி நம்ம சஞ்சாரக அமாத்தியாசி அமாத்தியர் தக்கிண்டு
அந்த
உடராட்ட உருமையான் பிலிபந்து அந்த
பிளீஸ் ஓட பிளீஸ் மூலாசன ஹர்ஷ ராஜகருண மந்திரிதுமா
ජයන්ත සමරීර මන්තුමා, කිරිඳිකොට මන්තුමා.
ස්තුතියි. ගරු අමාත්‍යතුමනි, මම අහන්නේ කන්ද උඩරට උරුමය සුරකීමේ අන්තර් ව්‍යවස්ථාපිත මණ්ඩලය දැන් අක්‍රිය වෙලා තියෙනවා. මේක උඩරට ගැමි පුනරුත්ථාපන
කොමිෂන්. මන්තුමා, මේ කාලේ ප්‍රශ්නයක් තියෙනවා. මන්තුමා, කිරිඳිකොට මන්තුමා,
ඇත්තරම මේකේ අධ්‍යක්ෂක මණ්ඩලයක් ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. දැන් නිලධාරීන් කීප දෙනෙක් විතරයි ඉන්නේ. මේක උඩරට උරුමය පිළිබඳ විශේෂයෙන් වැදගත් ආයතනයක්. ඉතින් මේ සම්බන්ධයෙන් ඔබතුමා ගන්න පියවර මොකද්ද? මේක නැවතත් යථාපාත කිරීම සඳහා ගන්න පියවර සම්බන්ධයෙන් දැනුවත් කරන්න කියලා ඉල්ලන බොහොමත්ම ස්තුතියි.
කරු කාර්ක සභා සභාපතිතුමනි, මේ පිළිබඳව දීර්ඝ විස්තරයක් තමයි තියෙන්නේ. ඒ කෙසේ වෙතත් අපි ඉදිරි කාලයේදී නැවත වතාවක් මේ සලකා මේ කෙරෙන කටයුතු සහ කෙරුණු කටයුතු පිළිබඳව හරි තක්සේරුවක් අරගෙන ඉදිරි කටයුතු කරන්න තමයි අපිට වෙලා තියෙන්නේ. ඒ හින්දා ඔබතුමත් එක්ක විතරක් නෙමෙයි, අපි මානවර දිස්ත්‍රික්කයේ සහ ඒ උඩරටට අයිති ඒ ප්‍රදේශවල ගරු මන්ත්‍රීතුමන්ලත් එක්ක කතා කරලා අපි තීරණයක් ගමු.
ජයන්ත සමරවන්තුමා, ඔබතුමාට විනාඩි 8ක් කාලයක් තියෙනවා.
ගරු මුලස්නාරූඪ මන්ත්‍රීතුමනි, විනාඩි 9ක් දැන් ඔබතුමා කිව්වා ඉස්සෙල්ලා.
දැන්
8 9 9. ගරු මුලස්නාරූඪ මන්ත්‍රීතුමනි, සංචාරක හා ඉඩම් අමාත්‍යංශයත් ඒ වගේම බුද්ධ ශාසන ආගමික කටයුතු හා සංස්කෘතික කටයුතු අමාත්‍යංශයත් පිළිබඳ මේ වැයශීර්ෂ විවාදයට එකතු වෙන්න ලැබීම සතුටක් කොට සලකනවා. පළමුවෙන්ම අපේ අවධානය අපි යොමු කරනවා සංස්කෘතික කටයුතු අමාත්‍යංශය කෙරේ. ගරු සභාපතිතුමනි, අපි කොයි කවුරුත් දන්නවා අපි සංස්කෘතික රාජ්‍යයක්. ඉතා විශාල ප්‍රාග් ඓතිහාසික යුගයට දිව යන ඉතිහාසයකට හිමිකම් කියන ප්‍රෞරාණික රාජ්‍යයක් බවත් අපි දන්නවා. ඒ වගේම ගරු මුලස්නාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි සભ્યත්ව රාජ්‍යයක්. මේ අමාත්‍යංශයට පැවරන ප්‍රධාන වගකීම වන්නේ අපේ රටේ ක්‍රියාත්මක අනිකුත් අමාත්‍යංශ 28ටම පැවරන කාර්ය වන්නේ රටේ ජනතාවගේ ද්‍රව්‍යමය ජීවිතය ගොඩනගන්න, ද්‍රව්‍යමය අරමුණු සාක්ෂාත් කරන්. නමුත් බුද්ධ ශාසන ආගමික කටයුතු හා සංස්කෘතික කටයුතු අමාත්‍යංශයට පැවරන වගකීම වෙන්නේ ජනතාවගේ ආධ්‍යාත්මික ජීවිතය ගොඩනගන්න, සකස් කරන්න, සංවර්ධනය කරන්න. අපට ඕනේ ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, සහකම්පනයක් සහිත මිනිහෙක්. කඳුලක් කෙලන මානව අගයන්ගෙන් අනූන මෙච්ච ලාංකීය මිනිසෙක් අපිට ඕනා. ඒ වගකීම තමයි තමුන්නාසිර ගරු අමාත්‍යතුමනි පැවරී තිබෙන්නේ. අපි ඉතා විශාල මානව වටිනාකම් හරපද්ධති සහිත රාජ්‍යයකට, සහිත සමාජයක කොටස්කාරව පංගුකාරව ගරු මූලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි. නමුත් දැන් අපට පේනවා කෙමෙන් කෙමෙන් ඒ මානව වටිනාකම්, ඒ මානව හරපද්ධති, ඒ මනුෂ්‍ය වටිනාකම් නැතිවෙමින් මිනිසුන් අතර තිබෙන සහෝදරාත්මක සබැඳියාව වෙනුවට, මිනිසුන් අතර තියෙන සහකම්පණය වෙනුවට මහා නරුම මිනිසෙක් නිර්මාණය වන නරුම සමාජයක් බවට මේ සමාජය පත් වෙමින් තිබෙනවා. අර නරුමය කියලා කියන්නේ එක්තරා දාර්ශනිකයෙක් කියනවා නරුමය යනු සියල්ලේම මිල දන්න, කිසිවක වටිනාකම නොදන්න මිනිසා කියලා. අද අපි සියල්ලේ මිල දන්නවා. නමුත් කිසිවක වටිනාකමක් නොදන්න මිනිසුන් බවට පත් වෙමින් තිබෙනවා. ගරු මුලස්නාරූඪ මන්ත්‍රීතුමනි, ඉතාම කෙටි කාලයක් තිබෙන නිසා දැන් අපේ රටට අයත් මේ පෞරාණික ප්‍රෞඪ රාජ්‍යයක ලෝ විශිෂ්ටම පුරාවිද්‍යාත්මක උරුමයන් රසක් තියෙන රාජ්‍යයක් බවට පත් වෙලා තිබෙනවා. ලෝකයේ මෙතරම් පුරාවිද්‍යාත්මක ස්මාරක ගහනයක් තිබෙන, ඝනත්වයක් තියෙන රටක් තවත් නැහැ. දැනට පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ තොරතුරු අනුව හඳුනා නොගත් හඳුනාගත් 250,000ක පමණ පුරාවිද්‍යාත්මක ස්මාරකයන් අපේ රටේ තිබෙනවා. එයින් 17,000යි තාම හඳුනගෙන තිබෙන්නේ. සංරක්ෂණය කර තිබෙන ප්‍රමාණය කොච්චරද කියලා අපි දන්නේ නැහැ. ගරු මුලසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, සංචාර කර්මාන්තයත් එක්ක ඉතා මැනමින් සම්බන්ධ කළොත් මේ උරුමයන් අප සතුව තිබෙන මේ මහා සංස්කෘතික දේපල ආර්ථික වටිනාකම් නිර්මාණය කිරීම සඳහා හැකියාව සහිත විශිෂ්ට සම්පතක් බවට පත් කරගන්න පුළුවන්. නමුත් අපි එහෙම කරලා නැහැ. අපි මේ දේපල දකින්නේ මරගාතියක් විදියට, පුරාවිද්‍යාව දකින්නේ භණ්ඩාගාරයේ සල්ලි කාබාසිනිය කරන, බදු මුදල් කාබාසිනිය කරන බරව කකුලක් මරගාතියක් විදියට තමයි අපි ඒක දකින්නේ. ඒක හදපු මතයක්. ඇයි අද ඕන එක්තරා න්‍යාය පත්‍රයකට, බෙදුම්වාදී න්‍යාය පත්‍රයකට ඕන පුරාවිද්‍යාවෙන් අපේ ඇස් අපේ අත් අයින් කරගන්න? ඇයි එහෙම වුණොත් විතරයි බෙදුම්වාදී අරමුණු සපුර ගන්න පුළුවන් වෙන්නේ, සම්පූර්ණ කරගන්න මෙන්නේ. මේ පුරාවිද්‍යා ඝනත්වයේ වැඩි හරියක් තියෙන උතුරු නැගෙන දෙපළාත තුල අද බලා ඉඳද්දි ගරු මුලසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අපි අමාත්‍යතුමාගෙන් වාර ගණනාවක් මේ පිළිබඳ ප්‍රශ්න පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරලා තියෙනවා. නැති වාස්ති වෙලා යනවා. පුරාවිද්‍යාත්මක වටිනාකම් උරුමයන් නැතිවෙමින් දිගින් දිගටම ප්‍රවණතාවයක් හැටියට නැතිවෙමින් යනවා. දැන් කුරුඳු පිළිමය මේ වෙනකොට සංරක්ෂණ කටයුතු තාම පටන්ගෙන නැහැ. දැන් ඒක පහුගිය වර්ෂා කාලයේදී එක් පැත්තක් කඩාගෙන වැටුණා. ඒ විතරක් නෙමෙයි, අවුකන බුදු පිළිමයට සිවුරක් ඇඳුවා. මෙහෙම ගියොත් ගරු බුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අවුකන පිළිමයට සිවුරක් ඇඳුවා වගේ සීගිරි අප්සරාවියන්ට වෙශ්‍ය රන්දන දවසක් එනවා. ඉසුරුමුණි පෙම්යුවලට කලිසං ෂර්ට් අඳින දවසක් එනවා. ඒ විදිහට පුරාවිද්‍යා දෙපා පුරාවිද්‍යාවේ ඇස් අත් අයින් වෙලා තිබෙන ආයාලයන් සංවිධානයක් බවට, ආයතනයක් බවට මේ ආයතනය පත් වෙලා තිබෙනවා. ඒ විතරක් නෙමෙයි ගරු මුලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමනි, දැන් දඹුල්ලෙන් දිඹුලාගලින් අම්බුණා අඩි 54ක ෂෙල්ලිපියක්. මම දැනගන්න කැමතියි ගරු ඇමතිතුමාගෙන්, මේ අගෝස්තු මාසේ දැන්ට මාස 4ක් වෙනවා මේ ෂෙල්ලිපිය හම්බ වෙලා. දැන් සමාජයේ විවිධ මත, විකාර රූපී මත, බහුබූත මත මේ වෙනුවෙන් නිර්මාණය වෙනවා. මේ සඳහා පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ වගකීම තමයි දිඹුලාගලින් මුණ ගැහුණු මේ සෙල්ලිපිය විද්වත් කමිටුවක්. මා දන්න තරමින් මේ සෙල්ලිපිය කියවන්න ලංකාවේ ඉන්නේ 4 දෙනයි. එක්කෙනෙක් තමයි ශ්‍රී ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලයේ ඉන්න කරුණාසෙන හෙට්ටිආරච්චි මැතිතුමා. අනිත් කෙනා තමයි අද වයෝ වෘද්ධ වසනීපෙන් ඉන්න අපේ එල්ලාවල පුරාවිද්‍යා චක්‍රවර්ති එල්ලාවල මේධානන්ද ස්වාමින්ද්‍රයන් වහන්සේ. ඊළඟට මාලනී ඩෑස් මැතිනිය, මා දන්න තරමින් එතුමියත් අසනීපයි. ඊළඟට ඉන්න කෙනා තමයි මහාචාර්ය රාජ් සෝමදේව මහතුමා. මේ 4 දෙනාගෙන් සමන්විත, අවම වශයෙන් මේ 4 දෙනාගෙන් සමන්විත විද්වත් කමිටුවක් පත් කරලා මේ දිඹුලාගලින් මතුණු සෙල්ලිපිය වහාම කියවලා මේ පිළිබඳ සමාජයට මෙහි නිවැරදි මතය, පුරාවිද්‍යාත්මක මතය ඉදිරිපත් නුනොත් මේ පිළිබඳ විකාර රූපී මතයක් සමාජයේ තහවුරු වෙනවා. ඒක ඉවත් කරන්න ලේසි වෙන්නේ නැහැ කියන එක මම ඔබතුමාට මේ වෙලාවේ අවධාරණය කරනවා. ඒ වගේම ගරු මුලසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, දැන් පුරාවිද්‍යාත්මක ස්මාරකයන් 250,000ක් තියෙන මේ රටේ, ඒ වගේම 17,000ක් හඳුනාගත්තයි කියන මේ රටේ, තාම අපට බැරි වෙලා තියෙනවා, අපට බැරි වෙලා තියෙනවා අපි හැම එකක්ම ඩිජිටලයිස් කරන්න උත්සාහ කරන වෙලාවේ අපට බැරි වෙලා තියෙනවා. ගරු මුලසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, මේ පුරාවිද්‍යාත්මක ස්මාරකයන් ටික, මේ පුරාවිද්‍යාත්මක භූමි දර්ශනය Google සිටියමට ඇතුළත් කරන්න බැරි වෙලා තියෙනවා. එහෙම ඇතුළත් කරන්න පුළුවන් වුණා නම් මේවට වෙන හානිය අවම වෙනවා. මේවා පිළිබඳ හැදෙන මත නැති වෙනවා. ගරු මූලස්සනාරූඪ මන්ත්‍රීතුමනි,
විනාඩි දෙකක් කාලයක් තියෙනවා.
Google සමාගමත් එක්ක කතා කරලා ඉතාම කඩිනම් මෙහෙයුමක් දියත් කරලා මේ පුරාවිද්‍යා ස්මාරක හඳුනාගත් සහ හඳුනා නොගත් සියල්ල කඩිනමින් පියවරෙන් පියවර අධ්‍යයනගතව Google සිටියමට ඇතුළත් කරන්න කියලා. එතකොට ඒක ලෝකයේ ඉන්න ඕනම තැනක ඉන්න කෙනෙකුට ශ්‍රී ලංකාවේ පුරාවිද්‍යාත්මක ස්මාරකයක් බලන්න එනවා නම් ඒක බලන්න ඕන කරන කෙටි විස්තරයක් ඒ තුලින් සොයා ගන්න පුළුවන්. එතකොට ඒකේ ආරක්ෂාව ඉබේම සකස් කරන්න පුළුවන්. බෙදුම්වාදීන්ට, අන්තවාදීන්ට ඒ පිළිබඳ විවිධ මත හදන්න මිත්‍යා මත හදන්න පුළුවන් කමක් ලැබෙන්නේ නැහැ කියන එක මේ වෙලාවේ අවධාරණය කරනවා. ඊළඟට මම ඔබතුමාගේ ඊටම ඕන එකමින් ඉල්ලනවා පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂ ජෙනරාල් ධූරය වහමපත් කරන්න. මට අපිට පේනවා ඇතම් සමාජ ව්‍යාපාර පුරාවිද්‍යාව කරේ උනන්දු සමාජ ව්‍යාපාර කියනවා පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව අකල් මරණයකට තමයි අමාත්‍යවරයා මේ ලෑස්ති වෙන්නේ කියලා කියනවා. ඇයි පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ අධ්‍යක්ෂ ජෙනරාල්වරයා ඉල්ලා අස්සලා මාස 4යි තාමත් බැරුණ අධ්‍යක්ෂ ජෙනරාල්වරේ පත් කරගන්න. මේක 1890 ආරම්භ කරලා බොහොම දැනුගත් ප්‍රාමාණික උගත්තු අදීන උගත්තු මේ පුරාවිද්‍යාව රැකීම පරම වගකීම යුතු කරගත්තු මිනිස්සු අය පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ හිටියේ ආච සෙරණත් පරණවිතාන මැතිතුමාලා වගේ, ඒ වගේම රෝලන්ද සිල්වා මැතිතුමාලා වගේ, එතන නම් ශ්‍රාන් දරණීයකර මැතිතුමා හරහා, ඒ වගේම ආචාර්ය
සෙරණත් කාලය අවසන්.
එහෙම හිටියා. නමුත් දැන් අවුරුදු මාස 4ක් තිස්සේ මේ අයාල යනවා. ඒ නිසා මම ඉල්ලනවා ඉතාම ඉක්මනින් පුරාවිද්‍යා අධ්‍යක්ෂ ජෙනරාල්වරයෙක් පත් කරන්න කියලා. ඒ වගේම මේ වවුනියා උතුරු නැගෙන දෙපළාතේ පුරාවිද්‍යා ස්මාරක රකින්න නිලධාරීන් ඉතාම සම්පත් ඌනතාවකින් පෙළෙනවා. දැන් අත්තොත් වවුනියා මුලදී මන්නාරම දිස්ත්‍රික්කයේ පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ තියෙන 3800 ජීප් කබලක් හුටක්කුවක් ඒකේ ගිහිල්ලා ඒ දින පුරාවිද්‍යා ස්මාරක ආරක්ෂා කරන්න බෑ. නිලධාරීන් 4 දෙනයි පරිශ්‍රණ නිලධාරීන්
4ක් අන්තිම කාලය අවසන්
අඩුම ධර්ම 10ක්වත් ඕනේ. ඒ නිසා පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුවේ සංරක්ෂණ නිලධාරි රසායන නිලධාරි තාක්ෂණ නිලධාරි 47ක් ඕන දෙන ඉන්නේ 17යි. මම ඉල්ලන ඔබතුමාගෙන් කරුණා කරලා මේ ටික මේ 47 පත් කරන්න කියලා. ඒ වගේම අවසාන වශයෙන් ඉඩම් අමාත්‍යංශ කෙනෙක්ව වචනයක් කිව යුතුයි. ගරු මුලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි මට තව විනාඩියක් තියෙනවා. මේ 90 ඉඩම් අමාත්‍යංශ හැටියට ඉඩම් ඔප්පු 120ක් දෙන්න
යනවා කියලා කියනවා.
මේ දෙන්නේ හිමිකම නෙමෙයි. ගරු මුලාසන ආරූඪ මන්ත්‍රීතුමනි ඉඩම් හිමිකම පිටිපස්සෙන් එන්නේ ඉඩම් අහිමි කිරීම. මේ දෙන්නේ උරුමේ නෙමෙයි. මේ දෙන්නේ කරුම කියන එකත් අවධාරණය කරමින් පුරාවිද්‍යා දෙපාර්තමේන්තුව වහාම වැඩ බලන අධ්‍යක්ෂකවරයා පත් කරලා පුරාවිද්‍යා භූදර්ශනයේ Google සිතියමට ඇතුළත් කරලා උතුරු නැගෙන
දෙපළාතේ තියෙන පුරාවිද්‍යා
ස්මාරක රැකීමේ කඩිනම් මෙහෙයුමක් ආරම්භ කරන ලෙසත් ඔබතුමාගෙන් ඉතා ඕනෑකමින් ඉල්ලා සිටිනවා.
මේ ළඟට කජේන්ද්‍ර මන්තුමා, you have 10 minutes honorable member.
18 minutes.
අමතුමා,
ගරු කාර්යක සභා සභාපතිතුමනි, ගරු මන්ත්‍රීතුමා, යෝජනා සහ චෝදනා කීපයක් ඉදිරිපත් කරා. මං හිතන්නේ එතුමාට තොරතුරු දීපු අය හරියට තොරතුරු දීලත් නැතුව වගේ. කුරුන්දි පිළිමයේ සංරක්ෂණය කිරීමට නීතිපති අවසරය ලබා දී නැත. තිමුලාගල සෙල්ලිපිය පිටපත් කිරීම අවසන් කර ඇත. ඒ අවසන් කර ඇත්තේ ජයවර්ධනපුර විශ්වවිද්‍යාලයේ මහාචාර්ය කරුණාසේන හෙට්ටිආරච්චි මැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් කමිටුවක් පත් කර ඒ අනුවයි. Google සිතියම් ගත කිරීම පිළිබඳව දැන් මේ වෙනකොටත් කටයුතු කළා. ස්ථාන 2000ක් ස්ථාන මේකට සිතියමට ඇතුළත් කරලා තියෙන්නේ. ඊටු ටිකත් ඉතා ඉක්මනින් අපි කරනවා. ස්තුතියි.
Honorable member, you have 10 more minutes.
தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் நாங்கள் புத்தசாசன அமைச்சு கலாச்சார அமைச்சு தொடர்பான விவாதத்திலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே சில விடயங்களை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். வடக்கு மாகாணத்திலே வவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி மாவட்டங்களில் கடந்த யுத்த காலத்துக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் கூகுள் ஊடாக வன வள திணைக்களம் பெருமளவான காணிகளை எல்லைப்படுத்தியதன் காரணமாக பொதுமக்களுக்கு சொந்தமான குடியிருப்பு காணிகள் மற்றும் விவசாய காணிகள் மற்றும் திணைக்களங்களுக்கு சொந்தமான காணிகள் என மிக பெருமளவானவை அந்த வனவள திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் சென்ற காரணத்தினாலே பொதுமக்கள் எதிர்நோக்கி வந்த பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்பட்ட நிலைமையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பதவியேற்ற பிற்பாடு அவரால் ஒரு தடவையிலே கூறப்பட்டிருந்தது இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டினால் எல்லைப்படுத்தப்பட்டிருக்கின்ற காணிகளை பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத விதமாக 85ஆம் ஆண்டில் பிரகடனப்படுத்தப்பட்ட அளவிலே நீங்கள் பேணிக்கொள்ள வேண்டும் என்றும் ஏனைய காணிகள் விடுவிக்கப்பட்டு பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அவ்வாறு கூறப்பட்ட பின்னர் ஒரு சில இடங்களிலே விரல் விட்டக்கூடிய அளவுக்கு பொதுமக்களுடைய குடியிருப்பு காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில நில அளவை செய்யப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மிக பெருமளவான நிலங்கள் எதிர்காலத்தினுடைய பிரதேசங்களின் எதிர்கால அபிவிருத்திக்கு தேவைப்படக்கூடிய பிரதேச செயலாத்திரம் கையளிக்கப்பட்டிருக்க வேண்டிய காணிகளை கையளிக்காமல் இந்த வடக்கு மாகாணத்திலே அந்த காணிகளை ஃபாரஸ்டுக்குரிய ரிசர்வ் காணிகளாக வனவள ஒதுக்கு காணிகளாக பிரகடனம் செய்வதற்குரிய முயற்சிகளிலே வனவள திணைக்களம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனால் வடமாகாணத்தில் எதிர்காலத்தில் தேவைப்படுகின்ற அபிவிருத்திக்குரிய காணிகள் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துரதிருஷ்டமசமான நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் அதே நேரத்திலே இந்த ஜனாதிபதி விடுத்த இந்த அறிவிப்பை சாதகமாக பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு இந்த ஃபாரஸ்டிடமிருந்து விடுவிக்கப்பட்டு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு கையளிக்கப்படுகின்றது. இதன் மூலமாக மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக சிங்கள பௌத்தமயமாக்கல் நடவடிக்கைகளுக்கு இந்த காணிகள் வழங்கப்படுகின்றது. ஆனால் இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி சார்ந்த செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகின்ற காணிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. ஆகவே இந்த இனவாத நடவடிக்கைகளை மதவாத நடவடிக்கைகளை கைவிட்டு இந்த காணிகள் ஜனாதிபதி அவர்கள் வழங்கிய அறிவுறுத்தலின் பிரகாரம் இந்த 85ஆம் ஆண்டில் வரையறுக்கப்பட்டிருந்த அளவை தவிர ஏனைய காணிகள் அனைத்தும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டினாலே பிரதேச செயலகங்களிடம் கையளிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோடு கூகுள் ஊடாக எல்லைப்படுத்துகின்ற செயல்பாடுகளை கைவிட்டு அந்த பிரதேச செயலகங்களிடம் சென்று அதோடு சம்பந்தப்பட்ட பொது அமைப்புகள் மற்றும் பிரதேச செயலக அதிகாரிகளோடு நேரடியாக களவிஜயம் செய்து இந்த எல்லைப்படுத்துகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதனை இந்த இடத்திலே நான் மிகவும் பொறுப்புணர்வோடு நான் சுட்டிக்காட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். அதே நேரத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே எல்ஆர்சி காணிகள் பெருமளவிலே இருக்கின்றன. இந்த எல்ஆர்சி காணிகளில் 1800 ஏக்கர் காணிகள் சட்டவிரோதமான முறையிலே மக்கள் பெருந்தோட்ட சபை என்கின்ற ஒரு சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த மக்கள் பெருந்தோட்ட சபைக்கு வழங்கப்பட்ட காணிகளை சிலோ பிளான்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற சிலாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்திற்கு இந்த மக்கள் பெருந்தோட்ட சபையினாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணி உரித்து எல்ஆர்சியினால் இந்த மக்கள் பெருந்தோட்ட சபைக்கு வழங்கப்பட்டிராத போதும் இந்த மக்கள் பெருந்தோட்ட சபையானது சிலோ பிளான்டேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தனியார் நிறுவனத்திற்கு 33 வருடங்களுக்கு வழங்குவதான ஒரு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே நான் காணி அமைச்சரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்ற விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த மக்கள் பெருந்தோட்ட சபைக்கு எல்ஆர்சியினாலே சட்டபூர்வமாக உரித்து வழங்கப்படாத ஒரு நிலைமையிலே எவ்வாறு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இந்த மக்கள் பெருந்தோட்ட சபையினாலே சிலோ பிளான்டேஷன் நிறுவனத்திற்கு காணி 33 வருடங்களுக்கு வழங்கப்படுவதான ஒரு ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது, குத்தகை ஒப்பந்தம் எழுதப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு கிளிநொச்சி கச்சேரி இந்த ஒப்பந்தத்தை செய்தது என்பதனை காணி அமைச்சரிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சட்டவிரோதமான முறையிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த மக்கள் பெருந்தோட்ட சபை என்கின்ற அந்த சபைக்கு தலைவராக இருப்பவர் ஓய்வு பெற்ற ஒரு விமானப்படை தளபதி. அந்த விமானப்படை தளபதி இந்த 1800 ஏக்கர் காணியிலே எல்ஆர்சி காணி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. காணி எல்ஆர்சியினாலே உத்தியோகபூர்வமாக பொதுமக்களுக்கு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்ற காணி உரிமையாளர்கள் தங்களுடைய காணிகளுக்குள் சென்று எந்த விதமான அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் செய்ய விடாமல் போலீசாரதும் ராணுவத்தினருடைய ஒத்துழைப்போடு சட்டவிரோதமான முறையிலே அந்த மக்கள் அச்சுறுத்தி தடுக்கப்படுகின்றார்கள். இந்த கடற்படை ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து போலீசாரை பயன்படுத்தி இந்த 1800 ஏக்கரிலே எல்ஆர்சியினால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் பிரகாரம் எந்த நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாமல் தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவே உடனடியாக இந்த மக்கள் பெருந்தோட்ட சபையினுடைய தலைவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிளிநொச்சி கச்சேரியினால் முறைகேடான முறையிலே இளைஞ்சம் புறப்பட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த குத்தக உடன்படிக்கை தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு இந்த தொல்பொருள் திணைக்களமானது தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டே வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த மற்றும் புத்தசாசன அமைச்சும் இந்த வடக்கு கிழக்கிலே தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கின்ற செயல்பாடுகளை நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். சட்டவிரோதமாக வடகிழக்கில் தமிழர்களுடைய காணிகளிலே மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். நான் இங்கே தெளிவாக பதிவு செய்கின்றேன், நாங்கள் பௌத்த மதத்தை நேசிக்கின்றோம். நாங்கள் பௌத்தர்களுடைய உண்மையான நண்பர்களாக இருக்க விரும்புகிறோம். நாங்கள் ஒருபொழுதும் பௌத்தத்திற்கு எதிரானவர்கள் அல்ல. விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் கூட வடக்கு கிழக்கிலே புராதன பௌத்த நிலையங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, பௌத்த ஆலயங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ஒருபொழுதும் பௌத்த ஆலயங்கள் சேதமாக்கப்படவில்லை. ஆனால் யுத்தத்துக்கு பிற்பாடு தொல்பொருள் இடங்களை திரிவுபடுத்தி அதை ஒரு பௌத்த தலமாக சித்தரிப்பதை ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது பௌத்த அடையாளங்களாக இருந்திருந்தால் அது பௌத்த நில இடங்களாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டுமே தவிர வரலாற்றை திரிவுபடுத்துகின்ற விதமாக கட்டுமானங்கள் அமைக்கப்படுவதை நாங்கள் முற்றாக எதிர்க்கின்றோம். அந்த வகையிலே குருந்தூர் மலையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். தையிட்டியிலே தனியார் காணியாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை அகற்றப்பட வேண்டும். மாங்குளத்தில் தனியார் காணி அரசகாணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கின்ற விகாரை அகற்றப்பட வேண்டும். கொக்குத்தொடுவாயிலே பாலந்தாழ்வு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத விகாரை அகற்றப்பட வேண்டும். அதே வேளையிலே கச்சல் சம்பளங்குளம் நெடுங்கேணி பிரதேசத்திலே வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான பூர்வீக காணிகள் 60 ஏக்கர் வயல்நில காணிகளையும் குளத்தையும் வெளிக்கட்டாயமாக ஆக்கிரமித்து அங்கே சப்புமல் கஸ்கட என்கின்ற ஒரு விகாரை அமைக்க ரஜமுகா விகாரை என்கின்ற ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடம் ஒரு தொல்பொருள் இடம் என்று கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் கேட்கின்றேன், அந்த கெசட் பண்ணப்பட்ட தொல்பொருள் இடத்திலே இன்று கட்டுமானங்கள் கட்டுக்கடங்காமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கல்கமுக சாந்தபோதி தேரர் என்பவரினால் கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஒரு தொல்பொருள் இடத்தில் என்ன அடிப்படையில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது? குருந்தூர் மலையிலே சைவர்கள் தமிழர்களுக்கு சொந்தமான ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் நாங்கள் ஒரு பொங்கல் செய்ய முடியாது. அங்கே பெருமளவான போலீசாரும் தொல்பொருள் தகரம் வைத்து பொங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தமிழர்களுக்கு ஒரு சட்டம், சிங்களவர்களுக்கு ஒரு சட்டமா? என் அடிப்படையில் சப்பமல் கஸ்கட விகாரை அமைக்கப்பட்டது, என் அடிப்படையில் தொடர்ந்து கட்டுமானங்கள் நடைபெறுகின்றது? நான் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்து 15 ஆண்டுகளுக்கு பின்னரும் இனங்களுக்கிடையில் நல்லிணக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு பிரதானமான காரணம் இந்த புத்த சாசன அமைச்சும் தொல்பொருள் திணைக்களமும். இந்த திணைக்களம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய இருப்பை அங்கீகரிக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் சிங்கள மக்களை நேசிக்கிறோம், பௌத்த மக்களை நேசிக்கிறோம், பௌத்த மதத்தை நேசிக்கிறோம். அதை நாங்கள் போற்றி பாதுகாப்பதற்கு நாங்கள் உங்களோடு முழுமையாக ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய இருப்பை, எங்களுடைய அடையாளத்தை அளிப்பதற்கான ஒரு கருவியாக அது இருப்பதை ஒருபொழுதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை சுட்டிக்காட்டி இறுதியாக ஒரு விடயத்தோடு முடிக்கிறேன். சுற்றுலாத்துறை என்ற அபிவிருத்தி என்ற பெயரிலே யாழ் மாவட்டத்திலே தீவகம் ஒரு தீவக அபிவிருத்தி அதிகார சபையாக உருவாக்கப்படுகின்றது. வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் இந்த காரியங்களை அபிவிருத்தி என்ற பெயரால் செய்து எங்களுடைய இருப்பை அளிக்கின்ற முயற்சிகளை நிறுத்த வேண்டும்.
விண்ணாடி
சபாபத்துமணி விசேஷம் அத சஞ்சாரக இடம் புத்த சாசன சக சாஸ்கிருதிக கட்டத்து அமாத்தியான வைசிஷ்ட அதாஸ் கீபியம் அவஸ்தாவலியும் சம்பந்தம் எத்தனை சத்துட்டு வேணவா விசேஷம் சஞ்சாரக மேலட்டட்ட என்னவா அப்படி சஞ்சாரக என்னவாகியும் விசேஷமே சஞ்சாரக மேலட்டத்தோட ஜீவத்தினம் ஜீவத்தினா விதரக்னமே சமஹல்லாட்ட எம்எம் ஆயோஜனாத் கரணும் ஏவாகமே சஞ்சாரக சமஹல்லாட்ட விவசாயிக்கு பாட்டு பத்திலா மேலட்டே இடம் லபாகணும் மட மதகாய் சிரச ஒன்ட்ரோபிக் வடசடான அப்ப ஹசித மகாத்மா மெஹவான திறன வடசடானே இத்தனதி ஏ ஒன்ட்ரோபிக்ஸ் வடசடானேதி விசேஷம் எக்ஸாட் ஜனபதேந்தலாப்பு விதேசிக்கே மேரட்டே ஒட்டோகிரவுண்ட் இன்டர்நேஷனல் கீழா கஸ்டம் கீழா ஒட்டோகிரவுண்ட் இன்டர்நேஷனல் கீழா வாகன எக்கலாஸ்கரண ஆயத்தன பீட்லா தீரும் விசேஷம் மிகம் கரான்னு அமெரிக்காவே நிஷ்பாத ஜிஎம்சி சா போர்ட் வாகன கினல்லா வாங்கத்த பெத்தின் ஸ்டீரன் தகுமத்த பெத்தின கீழா மேவ நவத்த பிரதி அபிரயண கிரிம தமா கரான் இது எத்தனை எதுமா கியனாமே ஹசித மகாத்மே அஹாத்தி உபட தீன மனோவாத மேசதா தீன பாதாவான் கீழே එතුමා කෙලින්ම කියනවා අපිට තියෙන ප්‍රධාන බාධාව තමයි මේකේ ඉන්න සියලු දෙනාට පගාව දීලා දෙපා වෙලා තියෙන කියලා කියනවා. එතුමා කෙලින්ම කෙනෙක්ගේ නම සඳහන් කරන්නේ නැහැ විශේෂයෙන්ම කස්ටම් එක ගැන කියනවා. ඒතර ඉඳන් මම හිතනවා කියන දේවල් අපිට ඇත්තටම ලැජ්ජා සහගත කරුණු. ඉතින් මේ රටේ අද විදේශිකයින්ට අත්තරා තියෙන ඉරණම මංගිතන ඉතාමත්ම සෝචනීය තත්ත්වයක් මේ සම්බන්ධයෙන් අපි හරින් නැමැත්තුවා මේ සම්බන්ධයෙන් මංගිතනවා හොයලා බලන්න ඒ වගේම විශේෂයෙන්ම අපි බුද්ධ ශාසන සංස්කෘතික කටයුතු අමාත්‍යාංශය ගැන කතා කරද්දී අද අපි දන්නවා බුද්ධ ශාසනයේ සංස්කෘතියක් කියන්නේ දෙකක් නෙමෙයි ඒක එකක් එක ගහට පොත් වගේ පොත්තර ගහ වගේ එකට බැඳිච්ච සංස්කෘතියක් ඒ සංස්කෘතියත් එක තමයි අපේ බුද්ධ ශාසනය මං හිතා එදා ඉඳන්ම මේ රටේ ජනතාවගේ විශේෂම විනය ඒ සියලුම දේවල් බැඳී පවතින්නේ බුද්ධ ශාසනය සහ ඒ වගේම බුද්ධ ශාසනය නිසා තමයි සංස්කෘතිය ආරක්ෂා වෙලා තියෙන්නේ. ඉතින් විශේෂයෙන්ම සිහිපත් කරන්න ඕනේ අද වන විට ගරු අමතුමනි බුද්ධ ශාසනයේ බොහෝ දේවල් අද මේ බෞද්ධ චීවරයට මුවා වෙලා බෞද්ධ ශාසනයේ විශාල අවඩක් අද සිදුවෙමින් යනවා. විශේෂයෙන්ම සිහිපත් කරනවා අද පාරට බැස්සොත් එහෙම මේ පාරවල් වල පිරිත් නූල් ගැට ගන්නවා වාහනවල බෝධින් වහන්සේ නමක් තියාගෙන එහෙම නැත්නම් කවුරු හරි ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් සිවුරක් ඇඳගෙන හොයලා බලද්දී ඇත්තටම ඒ වගේ දේවල් බොහෝ වෙලාවට කරන්නේ සමහරලාට ස්වාමීන් වහන්සේ කෙනෙක් නෙමෙයි. ඉතින් මේවට නීති සම්පාදනය කරන්න අවශ්‍යයි මේ පාර්ලිමේන්තුව තුල. ඒ වගේම සමහරලාට පාරට බැස්සාම ස්වාමීන් වහන්සේලා හිඟා කරන தත්තේට හිඟා කරනවා සිවුරු අඳවල. ඉතින් මේක මේ ඇවිල්ලා මන් දන්නේ මොන කුමන්ත්‍රයක්ද කියලා මේ සම්බන්ධයෙන් ඇත්තටම වහාම හොයා බලන්න ඕනේ අද මේ තැනට පත් කරන්නට විශේෂයෙන් මේ බෞද්ධ ශාසනය මේ තැනට කඩාවැටෙන්නට යම් යම් කුමන්ත්‍රණ ක්‍රියාත්මක වෙනවද කියන කාරණේ සම්බන්ධයෙන් ඔබතුමාගේ අවධානයට යොමු කරන්න කියන කාරණය මේ අවස්ථාවේ සිහිපත් කරන්න ඕනේ. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අපි ගොඩනගගෙන ගැන මම කතා කරන්නේ භෞතික සම්පත් කොච්චර සංවර්ධනය කරත් වැඩක් නැහැ විශේෂයෙන්ම මේ මානව සම්පත සංවර්ධනය කරේ නැත්තම් ඒ මානව සම්පත සංවර්ධනය කරන්න අවශ්‍ය දායකත්වය බුද්ධ ශාසන සංස්කෘතික කටයුතු අමාත්‍යාංශය හරහා ලැබිලා තියෙනවද කියන කාරණේ සම්බන්ධයෙන් මම හිතනවා ඔබතුමා යම් වැඩ කොටසක් කරන්න උත්සාහ කරනවා ඒ වගේම අතිගරු ජනාධිපතිතුමාගේ සම්බන්ධයෙන් මම හිතනවා මේ වෙද්දි විශාල වැඩ කොටසක් කරගෙන යනවා. නමුත් අපි විශේෂයෙන්ම භෞතික සම්පත් සංවර්ධනයට වඩා විශේෂයෙන් මෙන්න මේ මානව සම්පත සංවර්ධනය කිරීම සඳහා අවශ්‍ය දායකත්වය මේ අමාත්‍යාංශය හරහා ලබා දෙන්න කියන ඒ ගෞරවණීය ඉල්ලීම මම මේ අවස්ථාවේ කරන්න කැමතියි. ඉතින් ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අපි
මන්ත්‍රීවරු විනාඩියක් තියෙනවා.
සිහිපත් කරන්න මම මේ සභාවේම අවධානයට යොමු කරා අපි සංස්කෘතික කටයුතු අමාත්‍යවරයා බවට පත් වෙලා මම තමයි ප්‍රශ්න ඇහුවේ ඉන්දිකන්රු දැමතුමාගේ. එතුමා ඒ කාලේ යම් ඒ අමාත්‍යංශය හරහා කරපු දේවල් සම්බන්ධ ඒ වගේම බිරිඳගේ සරුණ්‍ය ගැන කතා කරද්දි මම ඇත්තටම ඒ වෙලාවේ ඉංජිනේරු සංස්ථාවේ සේවය කරපු ආරක්ෂක අංශ නිලධාරීන් 19 දෙනෙක් එතුමේගේ සරුණ්‍ය එකේ සේවය කරනවා කියලා කිව්වේ මේ සභාවේ මම. ඒ වගේම ඒ අදාළ අයිතිකරුට අවශ්‍ය කුලී මුදල් දීලා තිබුණ නැහැ කියලා කිව්වෙත් ප්‍රකාශ කළේ මම. ඒ වගේම අද විගණනය සම්බන්ධ අභියෝගයක් කරා ඒ විගණන වාර්තාව ඉදිරිපත් කරා විපක්ෂ නායකතුමා කිව්වා මේ විගණන වාර්තාව බොරුවක් වුණොත් විපක්ෂ නායකකම ඉල්ලාස්සනවා කිව්වා. ඉතින් මම කියනවා අද විගණන වාර්තාව මහින්දාන්ත අලුත්ගමගේ ඇමතුමා ඉදිරිපත් කරලා තියෙනවා අභියෝගයක් බාරගත්තා නම් ඒ අභියෝගය බාරගෙන වහා විපක්ෂ නායකකම ඉල්ලාස්සන කියන ඒ ගෞරවණීය ඉල්ලීම කරනවා. මම හිතනවා සුදු ඇඳගෙන ඒ වගේම හොරු කියා සියුදාර චෝදනා කරමින් මෙතන සියලු මන්ත්‍රීවරුන්ට චෝදනා හැම වෙලාවෙම නැගිට්ටහම අහන්නේ අපි එකම වචනේ තමයි මේ සභාවෙ මන් සුදන කියන වචනේ තමයි අපි අහන්නේ. මං කියන්නේ මේ පක්ෂ විපක්ෂ අපි සියලු දෙනාම මං හිතන මේ වචනේ හැමදාම උදේ පාන්දර නැගිට්ට වෙලාවෙ ඉඳන් හවස වෙනකම් මේ වචනේ අහන්නේ. විනාඩි 5කට සැරයක් ඇවිල්ලා කෑ ගහනවා. කෑ ගහලා කියන්නේ අරු හොර මූ හොර. හැබැයි තමන් කරලා තියෙන හොරකම් තමන් කරලා තියෙන වංචාවන් සම්බන්ධයෙන් මං හිතනවා අද එහෙම කතිකාවතක් කරන්නට උත්සාහ කරන්නේ නැත්නම් තමන්ගේ පිළිගන්නේ නැහැ. ඉතින් මම හිතනවා මේ සම්බන්ධයෙන් මම මේ සභාවේ මුලින්ම ඉන්දිකන් රුද්දැමතුමාගෙන් ඇහුවා. එතුමා අමාත්‍යයන් සිද්ධි සිමෙන්ති බෙදපුවා සම්බන්ධයෙන් ඒ වගේම විවිධ දේවල් මම හිතන කරපු දේවල් සම්බන්ධයෙන් සේවකයෝ යොදා ගැනීම සම්බන්ධයෙන් සේවකයෝ සේවයට බඳවා ගැනීම සම්බන්ධයෙන් අපි ප්‍රශ්න කරා. ඉතින් මම මේ අවස්ථාවේ අභියෝගයක් බාරගත්තා නම් මම නම් මන්ත්‍රීවරයෙක් විදිහට
අපි මන්ත්‍රීමා කාලය අවසන්
බාරගෙන ඒ අභියෝගයට මුහුණ දෙනවා. අභියෝගය කරපු කෙනාට අර කිව්වා වගේ ඉල්ලාස්සනවා නම් ඉල්ලාස්සන කියන ගෞරවණීය ඉල්ලීමක් කරමින් අවසාන වශයෙන් අවස්ථාව ලබා දීම සම්බන්ධයෙන් කාල වේලාව නැති වුණත් ස්තුතිවන්ත වෙමින් තමුන්නාන්සට නැවතවරක් මම නිහඬ වෙනවා. බොහොමත්ම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි. ඊළඟට චන්න ජයසුරමන මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් තියෙනවා.
විනාඩි 14ක් තිබුණා. දැන් ඒක 9 වෙලා තියෙනවා. කෙසේ නමුත් බුදු
ඔබතුමා
මීට පෙර කතා කළ ගරු මන්ත්‍රීතුමා ගරු කාරක සභා සභාපතිතුමනි එතුමා මතු කළා යම් අදහසක් බොහොම වටිනා කියන අදහසක්
ශාසනික වශයෙන් බුද්ධ පුත්‍රයන් ලෙස හැසිරෙන යම් කණ්ඩායම් පිළිබඳව මේ ගරු සභාවේ දැනගැනීම පිණිස අපි කියන්නේ මේ වෙනකොට කතිකාවත් පනත අපි සූදානම් කරගෙන යනවා විනය පිළිබඳව තිබෙනා වූ කතිකාවත් සමග ඒ ඒ නිකායන් සඳහා ඌ වෙනම කතිකාවත් බලාත්මක කිරීම සඳහා අවශ්‍ය කරන නීතිමය ශක්තිය ලබා දීම සඳහා මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න බලාපොරොත්තු වෙනවා ඉදිරි කාලයේදී ඒ අනුව පුළුවන් වෙයි තව දුරටත් මේ විනය පිළිබඳ කටයුතු කරන්න ගෞරවනීය මහානායක ස්වාමින්දයන් වහන්සේලාට
බොහොම ස්තුතියි